நமஸ்காரம். ஒரு நிறுவனம், ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுப்போம். அதில் தலைமை பொறுப்பிலிருந்தும் பெரிய பதவியிலிருந்தும் ஒரு சிலர் நடத்தி கொண்டு வருகிறார்கள். கம்பெனி ரொம்ப பழசு, 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் என்று அந்த உயர் பதவியில் இருப்பவர்கள் நடத்தி வருவார்கள். அவ்வளவு சரியாக கம்பெனி நடக்காது. அதனால் சரி, வேறொருத்தரை இளைஞராக கொண்டு வருவோம், அவர் என்ன செய்கிறார்னு கொண்டு வருவார்கள். ஆனால் ஏற்கனவே பல்லாண்டுகளாக இருப்பவர்கள், இந்த நிறுவனத்தை நடத்த என்ன வேணுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், இங்கு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் என்ன புரியும் என்ன புரியாதுன்னு எங்களுக்கு தான் தெரியும், அப்படி இப்படி நல்லது பண்ணாலாம் இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது, எந்த புதுமையெல்லாம் புகுத்த முடியாது, அப்படியே ஓடுறாப்புல ஓடிட்டு இருக்கிறது தான் இந்த கம்பெனிக்கு சரி, இவரவர்களை எங்கெங்க வைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும், யாருக்கு அதிக மதிப்போ அதிக சம்பளமோ அதிக உரிமையோ கொடுத்தாலும் அதெல்லாம் புரிந்து கொண்டு இவர்களுக்கு செய்ய தெரியாது, என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் தான் இதுக்கு ஒத்து வரும், அது என்ன புதுசாக ஒருத்தர் வந்துட்டு அப்படி இப்படின்னு செய்து பார்ப்பது, தானே எங்க ஒர்க்கர்ஸுக்கு இதெல்லாம் ஒத்து போகாது பாருங்க அப்படின்னு அந்த பழையவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் தங்க ஸ்டைல் தான் சரி, யாரை எங்கெங்க வைக்கணுமோ எங்கெங்க கொடுக்கணுமோ அவ்வளவுதான் செய்யணும், அதுக்கு மேல யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, மதிப்பும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள். இப்படி இருந்தால் எந்த புதுமையும் செய்ய முடியாது, யாரும் அப்ப புது ஐடியாஸோட வரவே முடியாதுன்னு ஆயிடும், அந்த நிறுவனம் முன்னேறாது. இது எப்படி ஒரு கம்பெனிக்கு உண்மையாகிறதோ அப்படிதான் நம்ம வீட்டிலையும், அப்பப்ப அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது கண்டிப்பாக அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை வரவேற்க வேண்டும், அதில் என்ன மாறுதல்கள் கொண்டு வர வேண்டுமோ அதெல்லாத்தையும் பெரியவர்கள் செய்ய வேண்டும், அப்பதான் வீடு சிறக்கும், அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதே போலத்தான் நாடும், இந்த நாட்டுக்கு எது வேணும் வேண்டாம்ங்கிறது எங்களுக்கு தெரியாதா, எவ்வளவு வருஷங்களாக இதை பார்த்திருக்கிறோம், இவர்களை இப்படித்தான் வைத்துக் கொண்டு விஷயங்களை புரிய வைக்க வேண்டும், மாற்று வழியெல்லாம் எடுபடாது என்று ஒரு சிலருடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அப்படியே ஒரு நாட்டையும் எடுத்து போகக்கூடாது. இப்ப நம்ம நாடுன்னு எடுத்துக்கொள்வோம், நம் நாட்டுக்குன்னு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன, ஆனால் அது என்னமோ தெரியவில்லை, பண்டைய காலத்து பாரத தேசம் எவ்வளவு பெருமை வாய்ந்த தேசம், எப்படி எல்லாம் நாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சயின்டிஸ்டோ வக்கீல்களோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ டாக்டர்ஸோ அரசியல்வாதிகளோ ஆர்டிஸ்டோ இப்படி யாரேனும் பேசுகிறார்களான்னு பார்த்தால் மிகவும் குறைவு. இப்ப இதே இங்கிலாந்துலேயோ கிரீஸ்லேயோ அமெரிக்காலேயோ அவர்கள் எப்படி பேசுகிறார்கள்னு பார்த்தால், பழைய காலத்திலேருந்து நாங்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்திருக்கோம், இந்த நாடு எல்லாத்தையுமே நல்லது தான் செய்திருக்கிறது, யாருமே எங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் நடந்திருக்கார்கள், அவர்கள் எங்கெங்க தோற்றார்களோ அதை கூட வெற்றியாகத்தான் சொல்லிக் கொள்வார்கள், எங்கெங்க தப்பு பண்ணார்களோ அதெல்லாம் படிப்பதற்கு படிக்கல்லாக கூறிக்கொள்வார்கள். இப்படி ஒவ்வொன்றிலேயும் தங்கள் தங்கள் பழைய பெருமைகளை மற்ற நாடுகள் பேசிக் கொள்ளும் போது, ஏனோ நம்முடைய நாட்டில் சுதந்திரம் வாங்கினதிலிருந்தோ குடியரசு ஆனதிலிருந்தோ இதற்கு முன்னால் 1000 வருஷம், 2000 வருஷம், 5000 வருஷம்னு நாங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் அப்படின்னு யாரும் பேசுவதே காணோம். அப்படியேதான் நாட்டு பற்றுன்னு பேச போனாலே அது என்ன, நாட்டுப்பற்று, தேசியவாதம், பேட்ரியாட்டிசம், இதெல்லாம் ஒத்துப்போகுமா? டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒத்தே போகாது அப்படின்னு சொல்லிடுறார்கள். இப்ப அமெரிக்கா விட ஒரு டெவலப்டு கண்ட்ரியா, அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை பத்தியும் பழமையை பத்தியும் எவ்வளவோ பேசுகிறார்களே, அடிக்கடி நம்ம காதல விழும் அமெரிக்காவினுடைய பழைய குளோரியை திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும், அடிக்கடி பேச்சு காதல் விழும். அதுபோல எப்போதாவது பாரதத்தின் பழைய குளோரியை நாம் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு காதல விழுந்திருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் அது காதலையே விழமாட்டேங்கிறது? நமக்கு என்ன பெருமை இல்லையானால், பெருமை இருக்கிறது. ஆனால் அந்த பெருமையை பற்றி எப்ப பேச போனாலும் அது செக்குலரிசமுக்கு எதிராகப்படும் இப்படின்னு நாம இட்டுக்கொண்ட ஒரு கவசம், நாம போட்டுக்கொண்ட ஒரு கண்ணாடி. அதனாலேயே நம் நாட்டின் பழைய பெருமையை பற்றி யாரும் பேச முடிவதில்லை. பல துறைகளில் இருப்பவர்களும் பேசலாம், ஆனால் பேசுவதில்லை. ஏனால் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஏதோ நம்ம பழம்பெருமைக்கு எதிர்த்திருக்கிறா போலே ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்துக்கும் பழம்பெருமைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. தாராளமாக நம்ம பெருமையை பேசலாம், நாம் தேசியவாதத்தை முன்வைக்கலாம், நம் நாடு எப்படியெல்லாம் உலகத்துக்கு உதவி இருக்கிறதுங்கிறத சொல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் நமக்கு எவ்வளவு பெருமை இருந்ததுங்கிறதை கூற வேண்டும். அதெல்லாம் அப்படி பேசினா கூட இதெல்லாம் ஆன்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பித்து விடுகிறது. சிறு வயசுலேருந்து அதை சொல்லிக் கொடுத்தா தானே நாட்டுப்பற்று வளரும். நாட்டுப்பற்றுன்னு சொல்வதே ஏதானு கூடாத வார்த்தையா? ஆனால் அப்படி பேச காணும். ஓரளவுக்கு மொழிப்பற்றாவது பேசுகிறார்களே தவிர நாட்டுப்பற்றுன்னு பேசாமல் நாடாவது பற்றாவது, நாடு என்பது ஒரு தத்துவமா? அது ஏதோ ஹிந்து கலாச்சாரம்தான் நாடு, பாரத மாதா, பாரத தாய் என்றெல்லாம் சொல்லியிருக்கார்களே தவிர அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம முன்னேற்றத்தை பத்தி பேச வேண்டும், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னு நாம பேசிடுறோம். இதுல என்ன அழகுனால் பல சயின்டிபிக் கண்டுபிடிப்புகள் அட்வான்ஸ்மெண்ட் வெளிநாட்டில் நடக்கிறது. ஆனா எந்த நாட்டிலிருந்து அட்வான்ஸ்மெண்ட் நடக்கிறதோ அந்த நாடெல்லாம் பழம்பெருமையை பத்தி நன்றாக பேசிக் கொள்கிறார்கள். அந்த சயின்டிபிக் இன்வென்ஷனை வச்சிருந்து நடத்தின் இருக்கிற நாடு நம்மளுது. முன்னாடி நாம எல்லாத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தோம், இன்னைக்குத்தான் கண்டுபிடிப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளை பார்த்து நாமும் முன்னேற்றம்னு பேசுகிறோமே தவிர ஏன் அந்த நாடுகள் எல்லாம் நாட்டுப்பற்றோட பேசுகிறார்களே, அது ஏன் நீங்க பேசுவதில்லை? குடியரசு தின விழா இப்போது சென்றது, எத்தனை பேர் குடியரசு விழா கொண்டாடினோம்? வீட்டில் ஏதாவது மாற்றி நடந்ததா? அதற்குரிய நிகழ்ச்சிகளை எந்த தொலைக்காட்சியிலானு பார்க்க முடிந்ததா? எல்லா தொலைக்காட்சியிலும் பட்டிமன்றம் பார்த்தோம், எல்லா இடத்திலும் சினிமா பார்த்தோம், இதுதான் வந்தது. இது சரியா? குடியரசு தினத்தன்றும் சுதந்திர தினத்தன்றும் எத்தோ பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காகவா அந்த நாள்? அப்ப அந்த நாளை பத்தி ஏதாவது நிகழ்ச்சியை போட்டா என்னாகும்? யாரும் பார்க்க மாட்டோம். இதை போல் நிலைமையை எடுத்துக்கொண்டு வந்தது யார்? ஒழுங்க அன்னிலிருந்தே நாட்டுப்பற்றை பத்தி பேசிக்கொண்டு அதுக்கு ஆரெல்லாம் உழைத்தார்கள் அப்படிங்கறத பத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தால் இன்னைக்கு ஓரளவு நாட்டுப்பற்றோட நாம் இருந்திருப்போம். ஆனா அப்படி இல்லை. இதை பத்தி நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனால் இப்படி போகிறது? செக்குலரிசத்துக்கும் நாட்டுப்பற்றுக்கும் பழம்பெருமை பேசுவதற்கும் என்ன குற்றம் வந்துவிட்டது? தாராளமா பேசலாம், என்ன ஒன்னே ஒன்று சந்தேகமா இருக்கும்? நம் நாட்டின் பழம்பெருமைன்னு சொன்னாலே அது ஹிந்து தர்மத்தின் பெருமைதானே. ஓஹோ, அதனால் தான் பேச முடியாமல் தவிக்கிறோம் போல இருக்கிறது என்று தோன்றுகிறது. இந்த நிலைமை வேண்டுமா? இப்படித்தான் இருக்க வேண்டுமா? அப்ப நம்ம நாட்டு பற்றி என்னாக போகிறது? நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நாட்டு பற்று இருந்தது? அதெல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து அவர்கள் வாங்கி கொடுத்ததை தானே இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களுடைய கொள்கைகளையே காட்டில் பறக்க விட்டு விட்டு எப்படி சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும்? கொஞ்சம் மூச்சு அழுத்துகிறா போல இருக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.